அந்த காட்டில் அக்கா தங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா பேரு சுந்தரி, தங்கச்சி பேரு சாவித்திரி. சுந்தரி ரொம்ப நல்லா பாடுவா. அவளோட பாட்டை தினமும் கேட்கறதுக்காக அந்த காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் வருவாங்க. இப்படி இருக்கல ஒரு நாள் சாவித்திரி, அக்கா வீட்டை பார்த்துக்கோ, நம்ம நிலத்தில் இன்னும் கொஞ்சம் விவசாய வேலை இருக்குது, அதை போய் நான் பார்த்துட்டு வர்றேன். தங்கச்சி கிளம்புனே வீட்டுக்குள்ளே போய் வீட்டு வேலைகளை பார்க்கலான்னு சுந்தரி நினச்சா. அப்போ அந்த இடத்துக்கு ரியாங்கிற ஒரு பறவை வந்துச்சு. வந்த அந்த பறவை சுந்தரி கிட்ட,
சுந்தரி என் பேர் ரியா, நீ ரொம்ப நல்லா பாடுற, உன் பாட்டை கேட்க தினமும் நான் வருவேன், எனக்கும் உன்ன மாதிரி பாடணும்னு ஆசையாக இருக்கு, எனக்கு பாட்டு கற்றுத்தரையா?
ரியா, உன்ன மாதிரி நிறையா பறவைகள் என்கிட்ட பாட்டு கற்றுக்க வந்தாங்க, ஆனால் ஒரு வாரம் வருவாங்க, அதுக்கு மேலே பாட்டு கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அப்படியே வராமல் போயிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும்னா முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது சுலபமாக வரும். அது வரைக்கும் நம்ம ஆர்வத்தோடையும் பொறுமையாகவும் விடாமுயற்சியோடையும் முயற்சி பண்ணணும். உங்ககிட்ட அந்த பொறுமை இருக்கா?
கண்டிப்பாக சுந்தரி, நான் பின்வாங்காமல் உங்ககிட்ட பாட்டு கற்றுக்குவேன், நீ எனக்கு பாட்டு சொல்லி கொடு.
ரியா பறவை சொன்ன மாதிரியே சுந்தரி கிட்ட தினந்தோறும் வந்து பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டோட இன்னொரு பகுதியில் ராட்சசி ஒருத்தி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. இந்த காட்டுக்கு பக்கத்தில் சுந்தரபுரிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டு மன்னனுக்கு எப்படியாவது மனைவியாகி தான் தான் அந்த நாட்டு முழுவதையும் ஆட்சி பண்ணணுங்கிறத தன்னோட லட்சியமாகவே வச்சுருந்தா. அதுக்காக அந்த ராட்சசி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா. காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுந்தரபுரி நாடு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நாட்டை சுந்தரங்கிற மன்னன் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கல ஒரு நாள் அவன் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னான்.
வீரனே, நான் நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற காட்டை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நான் தனியாக போய் சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன், நீ அதுக்கான ஏற்பாட்டை உடனே செய்.
மன்னன் சொன்ன மாதிரியே காட்டை சுற்றி பார்க்க கிளம்புனான். இந்த பக்கம் சுந்தரி ரியா பறவைக்கிட்ட, என்ன ரியா தவறாமல் பாட்டு கற்றுக்க வர்ற, ரொம்ப சந்தோஷம், எங்கே ஒரு சின்ன பாட்டு எனக்கு பாடி காமி பார்க்கலாம்?
அது வந்து சரி நான் பாடுறேன். ஓ அழும்ப பார்த்தவேன், உங்க அப்பே விசில கேட்டவேன், ஓ மவனும் பேரனும் ஆட்டம் போட வப்பவேன். இவ்வளோதான் தெரியும், இதுக்கு மேலே இந்த பாட்டோட வரிகள்லாம் எனக்கு தெரியாது. என்ன, நான் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சா?
நல்லா இருந்துச்சு, இந்த பாட்டு கேட்டாலே எழுந்து ஆட்டம் போட வைக்கும் போல. சரி, இன்னைக்கு பாடம் முடிஞ்சிச்சு, அடுத்த வகுப்பு நாளைக்கு தான், நீ நாளைக்கு வா, நீ கிளம்பு.
அது சுந்தரி, பக்கத்து காட்டில் ஒரு வாரம் திருவிழா நடக்க போகுது, நான் அங்கே போய் என்னுடைய சொந்தக்கார பறவையெல்லாம் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். ஒரு வாரம் பாட்டு வகுப்புக்கு நீ விடுமுறை எனக்கு தரையா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் பாட்டை தொடர்ந்து கற்றுக்குவேன்.
நல்லா கேட்டுக்கோரியா, ஒரு வாரம்தான் உனக்கு விடுமுறை, அதுக்கப்புறம் நீ தினமும் வந்து பாட்டை தவறாமல் கற்றுக்கணும், நீ சந்தோஷமாக திருவிழாவுக்கு போயிட்டு வா. சுந்தரி இந்த மாதிரி சொன்னோன்னே ரியா பறவை சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புச்சு. இந்த பக்கம் காட்டுக்குள்ளே வந்த மகாராஜா,
அடடா, நம்ம ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் போல் இருக்கே, அங்கே என்னமோ தெரியுதே, ஏதோ வீடு மாதிரி இருக்குது, சரி அங்கே போய் பார்ப்போம், ஒருவேளை அங்கே ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா, சரி குதிரை இங்கே இருக்கட்டும், நம்ம மட்டும் முதல்ல போய் என்னன்னு பார்ப்போம்.
அங்கே வந்த மகாராஜா தான் மனசுக்குள்ள,
என்னடா இது, இங்கே ஏதாவது ஆபத்து இருக்குன்னு பார்த்தோம்னா இவ்வளோ அழகான பெண் இங்கே இருக்காளே, சரி யார் என்னான்னு விசாரிப்போம். ஏ பெண்ணே, யார் நீ, இந்த காட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, என்ன பார்த்து பயப்படாம சும்மா சொல்லு.
என் பேரு சுந்தரி, நான் இங்க தனியா இல்ல, என் தங்கச்சி சாவித்திரியோட தான் இருக்கேன், எங்க அப்பா அம்மா இங்க தான் இருந்தாங்க, நாங்க எல்லாரும் சின்ன வயசுல இருந்து இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க நினைவாதான் நாங்க இங்கேயே இருக்கோம். சுந்தரியோட பேச்சும் சுந்தரியோட அழகும் மன்னனை ரொம்ப கவர்ந்துருச்சு. மன்னன் சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு. அதனால சுந்தரி கிட்ட,
சுந்தரி, நான் இந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுந்தரபுரி மன்னன், நான் உன்னை திருமணம் செய்துக்க ஆசைப்பட்றேன், நான் மன்னனுங்கிறதுனால உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், உனக்கு என்னைய உண்மையிலேயே பிடிச்சிருந்தா நீ என்ன திருமணம் செஞ்சுக்கலாம். திடீர்னு நான் இப்படி கேட்டதுனால நீ என்னை தப்பாக நினைக்க வேணாம். உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட தான் நான் பேசியிருப்பேன். இந்த விஷயத்தை பற்றி பேச உங்கள் வீட்டில் வேறு ஆளும் இல்லாதனால உங்ககிட்டயே என்னுடைய விருப்பத்தை சொல்ல வேண்டியதாக போயிருச்சு. ஒன்றும் குழப்ப வேண்டாம். உன் தங்கச்சிக்கிட்டேயும் இந்த விஷயத்தை நல்லா கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வா. உனக்கு என்னை திருமணம் செஞ்சுக்க சம்மதம்னா உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு நீ சுந்தரபுரிக்கு வா. அப்படி உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லைனா உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழு. எந்த நிர்பந்தமும் உனக்கு கிடையாது. உன்னை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் விடைபெற்றிருக்கிறேன்.
இந்த மாதிரி சுந்தரி கிட்ட சொல்லிவிட்டு மன்னன் தன்னுடைய நாட்டை நோக்கி போனார். சுந்தரிக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்னடா இது, திடீர்னு மன்னன் இப்படி வந்து கேட்டுட்டு போயிட்டாரே, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தா. சரி, தங்கச்சி வரட்டும், அவளோட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரும்னு காத்திருந்தா. அவளோட தங்கச்சியும் கொஞ்ச நேரத்துல அங்கே வந்தா. என்னக்கா ஒரு மாதிரி இருக்க, உன் முகம் ஏன் இவ்வளோ குழம்பி போயிருக்கு, என்னாச்சு, என்ன விஷயம்? இந்த மாதிரி சாவித்திரி கேட்டவுனே நடந்த எல்லா விஷயத்தையுமே சுந்தரி சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மந்திர சக்தி மூலம் தெரிஞ்சுக்கிட்ட ராட்சசி, சுந்தரபுரிக்கு அரசியாகணுங்கிற என்னுடைய நீண்ட நாள் கனவுக்கு இப்போதான் சரியான நேரம் கிடச்சிருக்கு. இனிமேலும் நான் தாமதிக்க கூடாது. என்னுடைய திட்டத்தை உடனே செயல்படுத்தி ஆகணும். அதுதான் சரி. அந்த ராட்சசி நடுத்தர வயது பெண் மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு சாவித்திரி சுந்தரி இருக்கிற இடத்த நோக்கி போனான். சுந்தரியும் சாவித்திரியும் அந்த நடுத்தர வயது பெண்மணியை பார்த்து யாராக இருக்குன்னு குழம்புனாங்க. தங்கங்களா, நீங்கள் என்னைய பார்த்து குழப்பம் அடைய வேண்டாம். நான் உங்கள் அம்மாவோட தோழி. பக்கத்து நாட்டு மன்னன் சுந்தரியை திருமணம் செய்துக்க ஆசைப்படுறதா கேள்விப்பட்டேன். இந்த திருமண விஷயத்தில் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். சுந்தரி பக்கத்து நாட்டு மன்னனை தாராளமாக திருமணம் செய்துக்கலாம். பக்கத்து நாட்டு மன்னன் சுந்தரியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். நான் உங்கள் அம்மாவோட ஸ்தானத்திலிருந்து இந்த திருமணத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். எந்த குழப்பமும் வேண்டாம். வாங்க, எல்லாரும் சுந்தரபுரிக்கு போகலாம். தங்களோட அம்மாவோட தோழின்னு சொன்னதுனால சுந்தரியும் சாவித்திரியும் அந்த பெண்மணியை நம்பினாங்க. அந்த பெண் உருவத்தில் இருக்கிற ராட்சசி கூட போனாங்க. அந்த பெண்மணி, அதாவது அந்த ராட்சசி, சுந்தரியும் சாவித்திரியும் தன்னுடைய குகைக்கு கூட்டிகிட்டு வந்தா. அதை பார்த்த சாவித்திரி, அம்மா என்னம்மா இது, சுந்தரபுரிக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த குகைக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? சொல்கிறேன் சொல்கிறேன். இந்த குகைக்குள்ளே ஒரு சாமியார் இருக்கார். கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். வாங்க, எல்லாரும் குகைக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அந்த பெண்மணி சொன்னவுனே சாவித்திரி முதல்ல குகைக்குள்ளே போனான். சாவித்திரி குகைக்குள்ளே போனவுனே ராட்சசி தன்னுடைய சுயரூபத்தை அடைஞ்சா. அதோட தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த குகையையும் அடைச்சிட்டா. இப்போ சுந்தரி கிட்ட இந்த மாதிரி சொன்னான். ஏ சுந்தரி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. சுந்தரபுரிக்கு நான் அரசி ஆகணுங்கிறது தான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதுக்கு அந்த மன்னனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ராட்சசி உருவத்தில் இருந்தால் அந்த மன்னன் என்னை கண்டிப்பாக கல்யாணம் செஞ்சுக்க மாட்டான். அதனால் ஓ ரூபத்தில் நான் அங்கே ஒன்றை மாதிரி போகிறேன். அதோட ஒன்றை நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் பற்றியா உங்கள் அம்மாவோட தோழிங்கிற ரூபத்துக்கு மாற்ற போகிறேன். இந்த திருமணம் முடிகிற வரைக்கும் நீ என் கூடையே தான் இருக்கணும். திருமணம் முடிஞ்சவுடனே உன்னையும் உன்னுடைய தங்கச்சியையும் நான் விட்டுறேன். இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையாவது சொன்னேன்னா அந்த நொடியே உங்கள் எல்லாரையுமே நான் கொன்றுவேன். என்னோட மந்திர சக்தி பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரத. இந்த மாதிரி தன்னுடைய உருவத்தையும் சுந்தரியோட உருவத்தையும் மாற்றின ராட்சசி சுந்தரியை கூட்டிக்கிட்டு சுந்தரபுரி நாட்டை நோக்கி போனான். இந்த ராட்சசியோட ஆசை நிறைவேறுச்சா? குகைக்குள்ளே அடைக்கப்பட்ட சாவித்திரியோட நிலைமை என்னாச்சு? திருவிழாவுக்கு போன ரியா பறவைக்கு என்னாச்சு? இதை எல்லாத்தையுமே பாட்டுவி. அந்த காட்டில் அக்கா தங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கா பேர் சுந்தரி, தங்கச்சி பேர் சாவித்திரி. சுந்தரி ரொம்ப நல்லா பாடுவா. அவளோட பாட்டை தினமும் கேட்குறதுக்காக அந்த காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் வருவாங்க. இப்படி இருக்கையில் ஒரு நாள் சாவித்திரி, அக்கா வீட்டை பார்த்துக்கோ, நம்ம நிலத்தில் இன்னும் கொஞ்சம் விவசாய வேலை இருக்குது, அதை போய் நான் பார்த்துட்டு வர்றேன். தங்கச்சி கிளம்புனே வீட்டுக்குள்ளே போய் வீட்டு வேலைகளை பார்க்கலான்னு சுந்தரி நினச்சா. அப்போ அந்த இடத்துக்கு ரியாங்கிற ஒரு பறவை வந்துச்சு. வந்த அந்த பறவை சுந்தரிக்கிட்ட,
சுந்தரி, என் பேரு ரியா. நீ ரொம்ப நல்லா பாடுற. உன் பாட்டை கேட்க தினமும் நான் வருவேன். எனக்கும் உன்ன மாதிரி பாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பாட்டு கத்துத்தரையா?
ரியா, உன்ன மாதிரி நிறையா பறவைகள் என்கிட்ட பாட்டு கற்றுக்க வந்தாங்க. ஆனால் ஒரு வாரம் வருவாங்க, அதுக்கு மேலே பாட்டு கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அப்படியே வராமல் போயிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும்னா முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது சுலபமாக வரும். அது வரைக்கும் நம்ம ஆர்வத்தோடையும் பொறுமையாகவும் விடாமுயற்சியோடையும் முயற்சி பண்ணணும். உங்ககிட்ட அந்த பொறுமை இருக்கா?
கண்டிப்பாக சுந்தரி, நான் பின்வாங்காமல் உங்ககிட்ட பாட்டு கற்றுக்குவேன். நீ எனக்கு பாட்டு சொல்லி கொடு.
ரியா பறவை சொன்ன மாதிரியே சுந்தரிக்கிட்ட தினந்தோறும் வந்து பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டோட இன்னொரு பகுதியில் ராட்சசி ஒருத்தி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. இந்த காட்டுக்கு பக்கத்தில் சுந்தரபுரிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டு மன்னனுக்கு எப்படியாவது மனைவியாகி தான் தான் அந்த நாட்டு முழுவதையும் ஆட்சி பண்ணணுங்கிறத தன்னோட லட்சியமாகவே வச்சுருந்தா. அதுக்காக அந்த ராட்சசி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்ருந்தா. காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுந்தரபுரி நாடு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த நாட்டை சுந்தரங்கிற மன்னன் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கிற ஒரு நாள் அவன் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னான்.
வீரனே, நான் நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற காட்டை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் தனியாக போய் சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீ அதுக்கான ஏற்பாட்டை உடனே செய்.
மன்னன் சொன்ன மாதிரியே காட்டை சுற்றி பார்க்க கிளம்புனான். இந்த பக்கம் சுந்தரி ரியா பறவைக்கிட்ட, என்ன ரியா, தவறாமல் பாட்டு கற்றுக்க வர்ற, ரொம்ப சந்தோஷம். எங்கே ஒரு சின்ன பாட்டு எனக்கு பாடி காமி பார்க்கலாம்?
அது வந்து சரி, நான் பாடுறேன். ஓ அழும்ப பார்த்தவேன், உங்கள் அப்பே விசில கேட்டவேன், ஓ மவனும் பேரனும் ஆட்டம் போட வப்பவேன். இவ்வளோதான் தெரியும். இதுக்கு மேலே இந்த பாட்டோட வரிகள்லாம் எனக்கு தெரியாது. என்ன, நான் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சா?
நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு கேட்டாலே எழுந்து ஆட்டம் போட வைக்கும் போல. சரி, இன்னைக்கு பாடம் முடிஞ்சிச்சு. அடுத்த வகுப்பு நாளைக்கு தான். நீ நாளைக்கு வா, நீ கிளம்பு.
அது சுந்தரி, பக்கத்து காட்டில் ஒரு வாரம் திருவிழா நடக்க போகுது. நான் அங்கே போய் என்னுடைய சொந்தக்கார பறவையெல்லாம் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். ஒரு வாரம் பாட்டு வகுப்புக்கு நீ விடுமுறை எனக்கு தரையா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் பாட்டை தொடர்ந்து கற்றுக்குவேன்.
நல்லா கேட்டுக்கோரியா, ஒரு வாரம்தான் உனக்கு விடுமுறை. அதுக்கப்புறம் நீ தினமும் வந்து பாட்டை தவறாமல் கற்றுக்கணும். நீ சந்தோஷமாக திருவிழாவுக்கு போயிட்டு வா. சுந்தரி இந்த மாதிரி சொன்னோன்னே ரியா பறவை சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புச்சு. இந்த பக்கம் காட்டுக்குள்ளே வந்த மகாராஜா,
அடடா, நம்ம ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் போல் இருக்கே. அங்கே என்னமோ தெரியுதே, இது வீடு மாதிரி இருக்குது. சரி, அங்கே போய் பார்ப்போம். ஒருவேளை அங்கே ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா, சரி குதிரை இங்கே இருக்கட்டும், நம்ம மட்டும் முதல்ல போய் என்னன்னு பார்ப்போம்.
அங்கே வந்த மகாராஜா தான் மனசுக்குள்ள,
என்னடா இது, இங்கே ஏதாவது ஆபத்து இருக்குன்னு பார்த்தோம்னா இவ்வளோ அழகான பெண் இங்கே இருக்காளே, சரி யார் என்னான்னு விசாரிப்போம். ஏ பெண்ணே, யார் நீ? இந்த காட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னை பார்த்து பயப்படாமல் சும்மா சொல்லு.
என் பேரு சுந்தரி. நான் இங்கே தனியாக இல்லை, என் தங்கச்சி சாவித்திரியோட தான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவங்க நினைவாக தான் நாங்கள் இங்கேயே இருக்கோம். சுந்தரியோட பேச்சும் சுந்தரியோட அழகும் மன்னனை ரொம்ப கவர்ந்துருச்சு. மன்னன் சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டார். அதனால சுந்தரிக்கிட்ட,
சுந்தரி, நான் இந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சுந்தரபுரி மன்னன். நான் உன்னை திருமணம் செய்துக்க ஆசைப்பட்றேன். நான் மன்னனுங்கிறதுனால உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு என்னைய உண்மையிலேயே பிடிச்சிருந்தா நீ என்னை திருமணம் செஞ்சுக்கலாம். திடீர்னு நான் இப்படி கேட்டதுனால நீ என்னை தப்பாக நினைக்க வேணாம். உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட தான் நான் பேசியிருப்பேன். இந்த விஷயத்தை பற்றி பேச உங்கள் வீட்டில் வேறு ஆளும் இல்லாதனால உங்ககிட்டயே என்னுடைய விருப்பத்தை சொல்ல வேண்டியதாக போயிருச்சு. ஒன்றும் குழப்ப வேண்டாம். உன் தங்கச்சிக்கிட்டேயும் இந்த விஷயத்தை நல்லா கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வா. உனக்கு என்னை திருமணம் செஞ்சுக்க சம்மதம்னா உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு நீ சுந்தரபுரிக்கு வா. அப்படி உனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லைனா உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழு. எந்த நிர்பந்தமும் உனக்கு கிடையாது. உன்னை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் விடைபெற்றிருக்கிறேன்.
இந்த மாதிரி சுந்தரி கிட்ட சொல்லிட்டு மன்னன் தன்னுடைய நாட்டை நோக்கி போனாரு. சுந்தரிக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. என்னடா இது, திடீர்னு மன்னன் இப்படி வந்து கேட்டுட்டு போயிட்டாரே, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தா. சரி, தங்கச்சி வரட்டும், அவளோட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரும்னு காத்திருந்தா. அவளோட தங்கச்சியும் கொஞ்ச நேரத்துல அங்கே வந்தா. என்னக்கா ஒரு மாதிரி இருக்க, உன் முகம் ஏன் இவ்வளோ குழம்பி போயிருக்கு, என்னாச்சு, என்ன விஷயம்? இந்த மாதிரி சாவித்திரி கேட்டவுனே நடந்த எல்லா விஷயத்தையுமே சுந்தரி சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மந்திர சக்தி மூலம் தெரிஞ்சுக்கிட்ட ராட்சசி, சுந்தரபுரிக்கு அரசியாகணுங்கிற என்னுடைய நீண்ட நாள் கனவுக்கு இப்போதான் சரியான நேரம் கிடச்சிருக்கு. இனிமேலும் நான் தாமதிக்க கூடாது, என்னுடைய திட்டத்தை உடனே செயல்படுத்தி ஆகணும். அதுதான் சரி. அந்த ராட்சசி நடுத்தர வயது பெண் மாதிரி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு சாவித்திரி சுந்தரி இருக்கிற இடத்த நோக்கி போனான். சுந்தரியும் சாவித்திரியும் அந்த நடுத்தர வயது பெண்மணியை பார்த்து யாராக இருக்குன்னு குழம்புனாங்க. தங்கங்களா, நீங்கள் என்னைய பார்த்து குழப்பமடைய வேண்டாம், நான் உங்கள் அம்மாவோட தோழி. பக்கத்து நாட்டு மன்னன் சுந்தரியை திருமணம் செய்துக்க ஆசைப்படுறதா கேள்விப்பட்டேன். இந்த திருமண விஷயத்தில் உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். சுந்தரி பக்கத்து நாட்டு மன்னனை தாராளமாக திருமணம் செய்துக்கலாம். பக்கத்து நாட்டு மன்னன் சுந்தரியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். நான் உங்கள் அம்மாவோட ஸ்தானத்திலிருந்து இந்த திருமணத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். எந்த குழப்பமும் வேண்டாம், வாங்க எல்லாரும் சுந்தரபுரிக்கு போகலாம். தங்களோட அம்மாவோட தோழின்னு சொன்னதுனால சுந்தரியும் சாவித்திரியும் அந்த பெண்மணியை நம்பினாங்க. அந்த பெண் உருவத்தில் இருக்கிற ராட்சசி கூட போனாங்க. அந்த பெண்மணி, அதாவது அந்த ராட்சசி, சுந்தரியும் சாவித்திரியும் தன்னுடைய குகைக்கு கூட்டிகிட்டு வந்தா. அதை பார்த்த சாவித்திரி, அம்மா என்னம்மா இது, சுந்தரபுரிக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த குகைக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? சொல்கிறேன் சொல்கிறேன், இந்த குகைக்குள்ளே ஒரு சாமியார் இருக்கார், கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். வாங்க எல்லாரும் குகைக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அந்த பெண்மணி சொன்னவுனே சாவித்திரி முதல்ல குகைக்குள்ளே போனாள். சாவித்திரி குகைக்குள்ளே போனவுனே ராட்சசி தன்னுடைய சுயரூபத்தை அடைஞ்சா, அதோட தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த குகையையும் அடைச்சிட்டா. இப்போ சுந்தரி கிட்ட இந்த மாதிரி சொன்னான். ஏ சுந்தரி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. சுந்தரபுரிக்கு நான் அரசி ஆகணுங்கிறது தான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதுக்கு அந்த மன்னனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ராட்சசி உருவத்தில் இருந்தால் அந்த மன்னன் என்னை கண்டிப்பாக கல்யாணம் செஞ்சுக்க மாட்டான். அதனால் ஓர் ரூபத்தில் நான் அங்கே ஒன்ன மாதிரி போகிறேன். அதோட ஒன்றை நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் பற்றியா உங்கள் அம்மாவோட தோழிங்கிற ரூபத்துக்கு மாற்ற போகிறேன். இந்த திருமணம் முடிகிற வரைக்கே நீ என் கூடையே தான் இருக்கணும். திருமணம் முடிஞ்சவுடனே உன்னையும் உன்னுடைய தங்கச்சியையும் நான் விட்டுறேன். இந்த விஷயத்த நீ யார்கிட்டையாவது சொன்னேன்னா அந்த நொடியே உங்கள் எல்லாரையுமே நான் கொன்றுவேன். என்னோட மந்திர சக்தி பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரத. இந்த மாதிரி தன்னுடைய உருவத்தையும் சுந்தரியோட உருவத்தையும் மாற்றின ராட்சசி சுந்தரியை கூட்டிக்கிட்டு சுந்தரபுரி நாட்டை நோக்கி போனான். இந்த ராட்சசியோட ஆசை நிறைவேறுச்சா? குகைக்குள்ளே அடைக்கப்பட்ட சாவித்திரியோட நிலைமை என்னாச்சு? திருவிழாவுக்கு போன ரியா பறவைக்கு என்னாச்சு? இதை எல்லாத்தையுமே பாட்டு